தென்றல் டிசம்பர் 2012 இதழி கிறிஸ்துமஸ் சிறப்பு கதை கல்லடி. இதனை எழுதியவர் சிக்காகோவிலிருந்து தேவி அண்ணாமலை அவர்கள். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன். அந்த அரை சாமத்து வேளையில் அவனுக்காய் காத்திருந்தாள். கண்களில் மையை இன்னும் ஒரு முறை அழிந்து இட்டுவிட்டு லெபானிய வணிகன் ஒருவன் விற்காமல் போய் ஊர் திரும்பி போகிற போக்கில் இவள் புனைந்திருந்த பானைகளுக்கு மாற்றாய் தந்த வாசனை திரவியம் பூசிய அவளது நீண்ட அடர்ந்த முடிக்கற்றைகளை நீவியவாறு யோசனையோடு காத்திருந்தாள். நீளவாக்கான மாசறு முகம், செதுக்கியது போன்ற மூக்கு, கருநீல விழிகள், அவை அயர்வுடன் சொருகும் போதெல்லாம் மயக்கத்தில் கிறங்குகிறாள் போலும் என எண்ணத் தோன்றிற்று. நல்ல கோதுமை நிறத்தில் சராசரி பெண்ணை விட கொஞ்சம் உயரமாய் அழகிதான் அவள். எப்போதும் போல அவள் எண்ணங்கள் தறிக்கெட்டு பின்னோக்கி போயிற்று. 17 பேரில் ஒருத்தியாய் பிறந்தது முதல் அம்மாவின் முத்தம், மிக இளம் பிராயத்திலேயே செத்துப்போன நேர்மூத்த அக்காவுடன் விளையாடிய சிறு வயது ஞாபகங்கள், பின் அந்த பாலை பூமியில் தன் 13 வயதில் ஒரு 45 வயது வாலிபனுக்கு 4வது மனைவியாய் வாய்த்தது வரை மனம் அலைந்து திரிந்து ஆர்ப்பரித்தது. ஆட்டு மந்தைகளோடு ஆடாய்த்தான் போயிருந்தாள். கனவுகள் அவளை சிறையெடுக்கும் வரை மனதிலும் உடலிலும் ஏற்பட்ட மாற்றங்களுக்கு அவள் மன வாழ்க்கை மருந்தாய் அமையவில்லை. இதோ இப்படி பேரிச்சை பழக்காரனின் பேரிச்சைக்கு விரும்பியே ஆட்பட்டாள். பரத்தையாம் ஊரார் அவளுக்கு வைத்த பெயர் ஒன்றும் அவளுக்கு வலிப்பதாயில்லை. அவனுடன் கழிந்த பொழுதுகள் அவள் தாய் தமக்கையின் ஞாபகங்களை மீட்டெடுத்தன. இப்படி இருப்பதில் அவளுக்கு தனக்கு சந்தோஷம் என்றே எண்ணிக்கொண்டாள். யோசிக்க கூடாத விஷயங்களை யோசிக்கவே கூடாதென்று முடிவு கொண்டிருந்தாள். அவளுக்கு அவள் நியாயம், அவ்வளவுதான். சே, என்னவாயிற்று இத்தனை நேரம், வரமாட்டானோ என்னவோ என்று எண்ணிய அடுத்த நொடியில் வாசலே சத்தம். வந்து விட்டிருந்தான். மதுவின் வாடை சற்று தூக்கலாயிருந்தது. குடித்து குமாரம் விட்டுவிட்டு வந்திருப்பான் போலும். மதுவின் வாடை அவளையும் வாட்டிற்று. இன்று கதைகள் பேச நேரமில்லை, குடித்தவனிடம் என்ன சொல்ல, அவன் என்ன கேட்க. வழக்கமான அடுத்த விஷயங்கள் மளமளவென அரங்கேறின. சற்று அயர்ந்து உறங்க எத்தனைக்கையில் தடதடவென கதவு அதிர்ந்தது. என்ன நடக்கிறது என அறிவதற்குள் வாட்டசாட்டமான மூவர் கதவை பெயர்த்து கொண்டு உள்ளே வந்திருந்தனர். அதிரடியாக அவளை அரைக்குறை ஆடையுடன் தலைவிரி கோலமாக அவளை தொடுவதே பாவம் போல தலைமயிற்றை பற்றி தெருவுக்கு இழுத்து வந்தனர். கூக்குரலிட்டவாறு அவள் இன்னதென்று சொல்லி அழைக்க முடியாத உறவினனை திரும்பி திரும்பி பார்த்தாள். அவன் பயந்து போய்விட்டிருந்தான். கைகளும் கால்களும் நடுங்க அங்கியை பற்றியபடி எங்கோ பார்த்தபடி நின்று கொண்டிருந்தான். அவள் முகத்தை வருடி நெற்றிமுடி கற்றைகளை விளையாடும் அந்த கரங்களை இறுக்கமாய் கட்டியபடி வெட்கமும் கழிவிறக்கமும் வேதனையும் பிடுங்கி தின்ன வீதியில் முக்காட்டு துணியோடு இன்னும் பலவற்றை தொலைத்தவளாய் விதியை நொந்தவாறு கண்ணீரும் கம்பலையுமாய் நகரின் நடுவில் விளங்கிய முக்கிய பொட்டல் வெளியில் எதன் பொருட்டோ கூடிய கூட்டத்திற்கு நடுவே அவள் இழுத்து வரப்பட நன்றாக விடிந்திருந்தது. தலை நிமிர்ந்து பார்க்க வெட்கித்து அழுகையில் விக்கித்து அவள் அந்த பெரும் புழுதியில் வீழ்ந்து கிடந்தாள் கந்தலாய். சலசலவென கூட்டத்தின் எள்ளல் அவளை மெல்ல சாகடித்துக் கொண்டிருந்தது. நடப்பது என்னவென்று அறியாமல் அவள் அசைவற்று கிடந்தாள். வேதாகமத்தை கரித்து குடித்திருந்த வேத பாரகரும் பரிசேயரும் அங்கே நடுநாயகமாய் இருந்தவரை நோக்கி உரத்த குரலில் கூறினர். போதகரே, இதோ இந்த பெண்ணானவள் ஒரு பரத்தை. இன்று அதிகாலை கையும் களவுமாக பிடிபட்டவள். இப்படியானவர்களை கல்லிருந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாய பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, இதற்கு நீர் என்ன சொல்லுகிறீர்? விதியை அறியும் பொருட்டு அவள் மெல்ல கண்ணுயர்த்தி பார்த்தாள். ஆங்கே அவள் கண்ட காட்சி அவளை ஒரு கணம் தன்னிலே மறந்து பரவசத்தில் ஆழ்த்தியது. யார் இவர்? தன்னை சுற்றி நடக்கும் இத்தனை கலையவரமும் பாதிக்காதவராய், அமைதியின் உருவாய், கனிவை திருமுகமாய், கருணையை கண்களாய் கொண்டவராய் இவர் யார்? இரும்பான இதயமும் இருமாந்த இதயம் இவர் பிரசன்னத்தில் இழக காத்திருக்கும். ஈண்டெடுத்த தாயை போலவும் பேணி வளர்க்கும் தந்தை போலவும் ஒரு சேர தோன்ற வீற்றிருக்கும் இவர் யார்? அங்கே அவள் காண்பது ஞானத்தின் ஒளியா, இல்லை அதிகாலியில் உதித்த இன்னொரு ஞாயிற்றின் ஒளியா? யார் இவர்? மனிதன் போலவும் அம்மனிதனை படைத்த தேவன் போலவும் விளங்கும் யார் இவர்? அவள் அறிந்த மொழியின் என்ன வார்த்தைகளாலும் எப்படி முயன்றாலும் விவரிக்க இயலாத ஒன்றை கண்டாள். ஒரு கணம் அவள் தான் தேர்ந்தெடுத்த வாழ்வியலை நினைத்து தன்னை அற்பமாகவும் அவர் அண்டையில் அத்தனை நெருக்கத்தில் அவரை காண கிடைத்ததை பாக்கியமாகவும் கருதினாள். புரிந்தது புரியாமலும் அறிந்தது அறியாமலும் தெரிந்தும் தெரியாத நிலை அவளுக்கு, அந்த குழப்பத்திலும் தெளிந்த மனநிலை. கீழே கிடந்தவள் சற்று நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டாள். அவள் வாழ்வின் முக்கிய தருணம் இது என்று ஏதோ சொல்லிற்று. வேத பாரகரும் பரிசேயரும் திரும்ப திரும்ப தாம் சொன்னதை சொன்னபடி இருந்தார்கள், பொறுமையற்றவர்களாய். அவரோ மிக நிதானமாக புழுதியில் எழுதியபடி இருந்தார். வேத பாரகரும் பரிசேயரும் இன்னமும் அழுந்த சொல்ல கூட்டமும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டது. புழுதியில் எழுதுவதை ஒரு கணம் நிறுத்தி அவர்களை நோக்கி பகன்றார். உங்களில் யார் பாவம் செய்யாதவனோ அவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி மறுபடியும் குனிந்து தரையில் எழுதினார். அதை கேட்ட கூட்டம் ஒரு கணம் ஸ்தம்பித்த மாத்திரத்தில் வேத பாரகரும் பரிசேயரும் அவர் சார்ந்தவர்களும் இனி தமது தந்திரம் பலிக்காது என்று அவ்விடத்தை விட்டு நீங்கினர். நசரேத்து பெருமகனார் சோதித்த கேள்வி கூட்டத்தின் மனசாட்சியை மிரட்ட முதலாவதாக பெரியோரும் பின்னர் சிறியோரும் அங்கிருந்து மெல்ல விலகிச் சென்றனர். பரம்பொருள் தந்த அறம்பொருளாம் இயேசு பிரானும் அலைக்கழிக்கப்பட்ட அந்த பாவப்பட்ட பெண்ணும் அந்த வெளியில் தனித்து இருந்தனர். இயேசு பிரான் நிமிர்ந்து அந்த பெண்ணை தவிர வேறொருவரையும் காணாமல், பெண்ணே, உன்மேல் குற்றம் சாட்டியவர்கள் எங்கே? ஒருவன் கூட உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். நடக்கும் ஒவ்வொரு காரியமும் கனவுலக சஞ்சாரமா, இல்லை தன் அறிவுக்கு எட்டாத மெய்யா என புரியாது கிடந்தவள் தயங்கியபடி மெல்ல வாய் திறந்து உரைத்தாள். இல்லை ஆண்டவரே. இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். அவ்வளவுதானா? என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டனவா? எனக்கு இன்னொரு பிறப்பா? இனி யாரும் என்னை எள்ளி நகையாடுவதில்லையா? நான் உமது சபையில் ஒத்துக்கொள்ளப்பட்டேனா? என் வாழ்வை நேர் செய்ய இன்னொரு சந்தர்ப்பமா? எனக்காவா, எனக்காவா நீ பரிந்து பேசினீ? இதோ இந்த கூட்டத்தில் என்னை ஆண்டு அனுபவித்தவன் இருந்திருப்பானே, அவன் வரவில்லையே. ஒரு கணத்தில் சாவின் விளிம்பில் இருந்து காத்து புது வாழ்வு தந்தாரே, யார் இவர்? இவர் மன்னித்த மாத்திரம் என் உள்ளம் உடைந்து கதறுகிறதே. நெஞ்சு வெடிக்க, உதடு துடிக்க, வார்த்தைக்குள் அடங்காத அவளது உள்ள கொதிப்பை தாரையாய் பிரவகிக்கும் தன் கண்ணீரினால் நன்கு தெரிவித்தாள் அந்த மன்னிக்கப்பட்ட பேதை. மெதுவாய் எழுந்து நடக்கலானால் உலகமே புதிதாக தோன்றிட்டு சிறுசிறுவன தெண்டல் வீசி அவள் ஊனையும் உயிரையும் ஆற்றிற்று. வழியில் அவள் வலியறிந்த யாரோ குடுத்தனுப்பினார் போலும். ஒரு சிறுமி ஒரு முக்காட்டு துணியை அவள் மீது போர்த்தி விட்டு ஓடினாள். அது அவளுக்கு அவள் மன்னிப்புக்கு கிடைத்த அடையாளமாய் அங்கீகாரமாய் தோன்றிற்று. எட்டி நடை போட்டாள். இனி வாழ்வு அவள் பக்கம். ஒளிவடிவும் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.